वैभवां बोधौ नौकां जडिमविपिने पावकशिखां अमर्त्येन्द्रादीनां अधिमुकुटमुत्तं सकलिकां जगत्तापे ज्योत्स्नां अकृतकवचः पञ्जरपुटे शुकस्त्रीं कामाक्ष्याः मनसि कलये पादयुगलीं कामाक्ष्याः पादयुगलीं कामाक्षिदेवनुडय इरु पादंगळै மனசி கலையே என் மனத்தில் தியானம் செய்கிறேன். எப்பேற்பட்ட பாதங்கள்? பவாம்போதோ நௌகாம், சம்சாரம் என்ற சமுத்திரத்தில் நௌக்கான படகு கப்பல் நம்மளை சம்சாரத்திலிருந்து கரையேற்றும் கப்பலை போல காமாட்சியுடைய திருப்பாதங்கள் விளங்குகின்றன. ஜடிம விபினே பாவ கஷிகாம், அஜ்ஞானம் என்ற காற்றிற்கு காமாட்சியுடைய சரண தியானம். ஒரு பாவகஷிக்கான காட்டு தீ, அக்னி ஜுவாலையை போல காமாட்சியுடைய சரணங்கள் இருக்கு. எவ்வளோ அடர்ந்த காடாக இருந்தாலும் காட்டு தீ வந்தால் பஸ்மமாக வேண்டிதான். அது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ அடர்த்தியான அக்ஞானம் இருந்தாலும் அதையும் போக்கக்கூடியவை காமாட்சியுடைய சரணங்கள். அமர்த்தியேந்திராதீனாம், இந்திராதி தேவர்களுடைய அதிமுக்கூட்டம் கிரீட்டத்தின் மேல் உத்தம் சகல்லிகாம், அழகான அலங்காரமாக விளங்கும் ஒரு பூவை போல காமாட்சியுடைய சரணங்கள் இருக்குது. ஜகத்தாப்பே ஜோத்ஸ்நாம், இந்த வாழ்க்கை தவிப்பு அப்படிங்கிற நம்மளுக்கு ஏதோ ஒன்று உள்ள அரிச்சுட்டே இருக்கு, அந்த தாபத்துக்கு நிலவை போல இருக்குது காமாட்சியுடைய சரணங்கள். அகிருத்த கவச பஞ்சரபுட்டே, அகிருத்த கவச்சகன்னா ஒருவரால் செய்யப்படாத வேத வச்சனங்கள் என்ற பஞ்சரபுட்டே அப்படின்னா கூடு, வேதம் என்ற கூட்டில் வசிக்கும் சுகஸ்திரீம், பெண் கிளி அப்படிங்கிறார் காமாட்சியுடைய சரணத்தை. அப்பேற்பட்ட காமாட்சியுடைய சரணங்களை அகம் மனசி கலையே, நான் என் மனத்தில் தியானம் செய்கிறேன். காமாட்சியுடைய சரணம் அதோட மகிமையை சொல்லி அதை தியானம் பண்ணுறேங்கிறார். நமக்கு காமாட்சியுடைய அடியவர்களை நினச்சா ரொம்ப சுலபமாக ரொம்ப நேரம் அந்த தியானம் பண்ண முடியுது. இந்த ஸ்லோகத்தை எடுத்திருந்தா பவாம் போதௌ நௌகாம், சம்சார கடலில் நம்மை கரையேற்றும் கப்பல் அப்படின்னு சொல்கிறார். மகாபிரிவான் ஒருத்தர் அவதாரம் பண்ணி அத்தனை வருஷங்கள் சந்திரமௌலீஸ்வர பூஜையும் அத்தனை விரதங்கள் அத்தனை நியமங்கள் அவ்வளவு சுவாமி பற்றி பிரவச்சனங்கள் உபன்யாசங்கள் அத்தனை பாதயாத்திரை கோயிலில் கும்பாபிஷேகங்கள் அத்தனை புண்ணிய காரியங்களையும் பண்ணி அதே நேரத்தில் மனத்தாலும் நினைக்க முடியாத துறவரம், பணத்திலேயோ உலக விஷயங்கள்லேயோ கொஞ்சம் கூட பற்றில்லாமல் முழுக்க வாழ்க்கையை நம்ம உய்விக்கிறதுக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நம்ம கேள்விப்படும்போது நம்பிக்கையே இல்லாததாக கூட ஒரு ஆச்சரியப்பட்டு இது என்ன தெரிஞ்சுப்போம். நம்ம இந்த காலத்தில் படிப்புனால சாஸ்திர விஷயங்களெல்லாம் பற்றி நமக்கு அவ்வளோ கௌரவ புத்தி வரமாட்டேங்குது ஸ்கூல்லேருந்து வெளில வரும்போது. இந்த காலத்து படிப்பில் ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுதான் கற்றுக்குறோம். நம்முடைய தர்மங்கள்லாம் ஒன்றுமே சொல்லித்தரதில்லை. கொஞ்சம் சம்பாதிச்சோடனே பணத்தில் நமக்கே ஆசை வந்துடுறது, இன்னும் ஃபாரின் போய் சம்பாதிக்கணும், அப்படி அது வளர்றது. இதைத்தான் அருணகிரிநாதர் காஞ்சிபுரம் திருப்புகழில் சொல்கிறார். அற்றை கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ, வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றுற்றுணர்போதா கச்சி பெருமாளே. அற்றைக்கு இறை தேடி, அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறது, அத்தத்திலும் ஆசை, அத்தனை பணம், பணத்தில் ஆசை வந்துடுறதுக்கப்புறம் அப்புறம் அது பிடிச்சிக்கிறது நம்மளை. பற்றி தவியாத உன் பற்றை பெறுவேணும், அது என்ன பிடிச்சுட்டு நான் தவிக்கிறத விட்டுட்டு உன்னுடைய பற்றை பெறுவேணும். வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலா கிரௌஞ்ச வெற்பை வேலாயுதத்தால் தொலைத்தவரை கற்றுற்றுணர்போதா கட்சி பெருமாளே, திருக்கட்சியில் விளங்கும் குமரக்கோட்டத்தில் விளங்கும் பெருமாளே அப்படின்னு பாடுற. அப்படி இந்த வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு மேலே ஒரு அர்த்தம் இருக்குது. இறை தேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னு போர்டில் போட்டிருப்பான். அந்த மாதிரி இறைவனை தேடணுங்கிற உணர்வே நமக்கு மகாபெரிவான் ஒரு மகானை பற்றி கேட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பண்ண அனுகிரகத்தை கேட்கும்போது தான் அதில் ஒரு ஆசை வருது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தின் குரல் படிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் புரியுது, நம்முடைய மதத்தோட பெருமையே நமக்கு அப்போதான் விளங்குறது. அதுக்கப்புறம் அந்த நம்முடைய மதத்தின் முடிவான ஒரு பிராமண சந்நியாசி எந்த ஞானத்தை அடைஞ்சாரோ, அப்படி ஒரு ஜீவன் ஞானத்தடைஞ்சா அதனால் உலகத்துக்கெல்லாம் எப்படி ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிய புரிய, நம்ம கடத்தேற்றத்துக்காக தான், நம்மளை அந்த படகுல ஏற்றி அக்கறையில் சேர்க்கறதுக்காக தான் மகாபிரிவு அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சி நினச்சி நமக்கு சந்தோஷம் ஏற்படுது. அப்படி பெரிவாளோட தியானத்தில் நம்மளால் கொஞ்சம் நேரம் இருக்க முடியுது. ஜடிம விபினே பாவக சிகாம், அஜ்ஞான காட்டிற்கு ஒரு அக்னி ஜுவாலையாக காமாட்சியுடைய சரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார். எத்தனையோ ஜென்மாந்தர வாசனைகள்னால நம்மளாம் ஒரு மிருகமாக இருந்து இவால்வ் ஆகி தானே இப்போ வந்திருக்கோம். அதனால நம்மளுடைய ஆசாபாசங்கள், நம்மளுடைய பித்து குளித்தனம் எல்லாம் இருக்குது. அதிலிருந்து தூய்மையே வடிவமான பெரியவாளை பற்றி தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே பக்தி வளர வளர, எவ்வளவு அடர்ந்த அஜ்ஞானமாக இருந்தாலும் அதெல்லாம் போய் பெரியவாட்ட நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. பெரியவாழ சரணங்களை பிடிச்சிருந்தா நம்ம மீண்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அது அஜ்ஞானம் போனால் தான் வரும். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பிரிவாக பண்ணுறா. அமர்த்தியேந்திராதி நாம் அதிமுகுட்டம் உத்தம் சகல்லிகாம், இந்திராதி தேவர்களுடைய முகுடங்களில் பெரியவாழ சரணங்கள் இருக்குது. பெரியவாளை பற்றி இந்த மாதிரி கேட்டுட்டு வரும்போது எவ்வளோ உயர்ந்த பதவிகளில் இருந்தவாள்லாம் கூட பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கா. மதன் மோகன் மாளவியாலேருந்து ஆர் வெங்கட்ராமன் வரைக்கும் பிரசிடெண்ட்டும் பிரைம் மினிஸ்டர்ஸும் எல்லாரும் வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதனாலேயும் நமக்கு பெரியவாட்ட ஒரு பக்தி ஏற்பட்டுருது. பெரியவாளுக்கு அதனால் ஒன்றும் தனி கௌரவம் வரல. ஆனால் நம்முடைய எளிய புத்திக்கு இந்திராதி வந்தியத்துவம் அப்படின்பா, அம்பாளை இந்திராதி தேவர்கள் வந்தன பண்ணுறா அப்படிங்கிறதுனால அம்பாளை ரொம்ப பெரியவன்னு எளிமையான ஜனங்கள் புரிஞ்சுப்பா அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படி தான் இருக்கோம். பெரியவாளை பற்றி கேள்விப்படும்போது இந்த சொல்கிறவாளுடைய ஸ்டேட்டஸையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். உலகத்திலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவா அவா ஃபீல்டில் அவா பெரியவாளை பற்றி பேசும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் ஜாஸ்தியாக இருது. ஜெகத்தாப்பே ஜோத்ஸ்னாம், இந்த மண்டேன் லைஃப்பில் சாப்பிட்டுன்னு தூங்கிட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போட்டுட்டு அப்படின்னு இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த தாபம், அது போகிறதுக்கு பெரியவாளை பற்றி கேட்டால் எப்படியோ அந்த மனசில் இருக்கிற தாபங்கள்லாம் போய்டுறது. இந்த வாழ்க்கை தவிப்புக்கு நல்ல மருந்து மகான்கள்கிட்ட ராமாயணம் கேட்குறது. அதே மாதிரி ஒரு நல்ல மருந்து மகாபெரிவாளுடைய அனுபவங்களை கேட்குறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தி சவர் பொமக்ரனேட் ஃப்ரூட் அப்படின்னு மகாபெரிவா அப்படின்னு தேடி பாருங்க. அந்த அழகான ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கார், அதோடய சுருக்கத்தை நான் சொல்கிறேன். சுவாமிநாத ஆத்ரேயா அப்படிங்கிறவர் 1963 நவம்பரில் கல்யாணபுரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் பெரியவா இருக்கா. கேஎஸ்ஜி அப்படின்னு இவரோட ஃப்ரெண்டு, ஒரு சென்னையிலேருந்து ஒரு பெரிய பணக்காரர் வரார். அவரை கூட்டுண்டு இந்த சுவாமிநாத ஆத்ரேயாத்துக்கு வந்து பெரியவா தர்சனத்துக்கு போகலாமான்னொடனே சரி நீ வா, மூணு பேர் போகிறா. அங்கே பெரியவா இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தோடனே அந்த தனிக்கர் ஒரு கட்டு 100 ரூபா கொண்டு வந்திருக்கார். அதை மேனேஜர்கிட்ட கொடுத்து 1 ரூபாயாக மாற்றிண்டு ஒரு மூங்கில் தட்டு முழுக்க நிரப்பிண்டு, இன்னும் சந்தனக்கட்டை குங்குமப்பூ பழங்கள் எல்லாத்தையும் இன்னொரு தட்டில் நிரப்பிண்டு பெரியவா முன்னாடி வந்து வா, மூணு பேர் நிற்கிறா. அப்போது மன்னார்குடி பெரியவாளுடைய பேரன் மகாலிங்க சாஸ்திரிகள் அப்படிங்கிறவரோட மகாபெரிவா துர்ஜனோக்தி நிரசா அப்படிங்கிற புஸ்தத்தை பற்றி பேசியிருக்காளாம். கேஜின்னு இவர் ஃப்ரெண்டும் அந்த பணக்காரரும் இவரை ப்ராம் பண்ணிட்டே இருக்கா, பெரியவாள்கிட்ட சொல்லுங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு சாமவேத ஸ்ரௌதிகள் வர்றார். பெரியவா எதுபுரி யார் வந்து காப்பாருங்கிறா, இந்த மாதிரி மாதத்தின் சௌதிகள் வந்திருக்கார் அப்படின்னோடனே அவர் ஒரு தட்டில் 2 பழம் 2 தேங்காய் வச்சு ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சு அந்த சௌதிகள் ஒரு சாமம் சொல்லி, பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணும், ஓ ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துன்ட்டாளா அப்படின்னு பெரியவா கேட்குறானா. ஆமாம், மாப்பிள்ளை கூட வேதம் படித்தவர் தான் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசீர்வாதம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்புறம் யாரோ எட்டி பார்க்குறா, யார் எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறா பெரியவா. வேதபுரி வைத்தா வாத்து மாமி வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறா. பெரியவா அப்போது அங்கே ஒரு சபை கூட்டிகிட்டு பெரியவா கதை சொல்ல ஆரம்பித்தாலாம். சுந்தரகாண்டத்தில் யாஹி வைஷ்ரவணே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாகனே சா ராவண கிரகே சர்வா நித்யமே வான பாயினி அப்படின்னு ராவண கிரகத்தில் வைஷ்ரவனான குபேரன், குபேரன்ட்டு இருந்த செல்வம் இருந்தது, இந்திரன்ட்டு இருந்த ஹரிவாகனஹா அப்படின்னு ஒரு பச்சை குதிரை, அந்த மாதிரி செல்வங்களும் இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இதை சொல்லிட்டு பெரியவா சொல்லலாம். பெரியவா அந்த வைத்தாவத்து மாமி நான் கொடுத்துட்டு போயிடுறேங்கிறா, இல்லை கொண்டு வர சொல்லுங்க வாட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் புளி மாதுளை கொண்டு வந்திருக்கேங்கிறா. அதை ஒன்று எடுத்து கையில் வச்சுட்டு பிரிவாக கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு வைத்தா தெரியுமோ, இந்த வெங்கட்ரமண ஆயுர்வேத காலேஜ் நடை சாஸ்திரிகள் பிரின்சிபல், அவர் எனக்கு வயத்த வலி இருந்தபோது இந்த புளி மாதுளை நல்லதுன்னு சொன்னார். இந்த வைத்தா கேட்டுன்ட்டு இருந்தார். அவர் எங்கெங்கேயோ தேடி மூணு நாள் எனக்கு அந்த புளி மாதுளையை கொண்டு வந்து கொடுத்துறார். இது மாதுளை புளிக்கும், அது அதனால் ஜனங்கள் விரும்ப மாட்டா, அதனால் யாரும் வளர்க்குறது இல்லை. அதனால் இந்த வைத்தா என்ன பண்ணார், தன்னாத்துலேயே பின்னாடி வளர்த்தா கொல்லையில் யாராக போய் ஏதாவது எச்சலையில் போட்டுருவா துப்பிடுவான்னுட்டு ஆற்று நடுவில் மித்தத்தில் இந்த புளி மாதுளையை மரம் வச்சு வளர்த்து அது பழுத்தோனே கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறார். இந்த இந்திரன்ட்டு இருந்த பச்சை குதிரைங்கிறது ரொம்ப அபூர்வம், ஒவ்வொரு பொருளுக்கும் அபூர்வமாக இருந்தால் ப்ரிஷியஸாக இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ, இந்த குபேரனுடைய செல்வம் நிறைய இருந்தால் அதுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்ராஸ்லேருந்து வந்த தனிக்கரை பார்த்து இந்த சாமவேத ஸ்ரோதிகள் கல்யாணம்னு வந்திருக்கார், உங்கள் மேல் துண்டு காமிங்கோ ஸ்ரோதிகளே அப்படின்னு இவர் இந்த கூடையில் வச்சுருந்த பணத்தெல்லாம் அதில் கொட்டிடுங்கோ, வெதுபரி அப்படின்னு வாங்கி இந்த ஸ்ரௌதிகள்கிட்ட கொடு, அபரிவிதமாக கொண்டு வந்திருக்கே எனக்கு இந்த ஸ்ரௌதிகள் கல்யாணங்கிறார், அபரிவிதமாக செலவு இருக்கும் அதனால் அவர்கிட்ட சேர்த்துருவோம் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்து நல்ல காரியத்துக்கு போச்சு உங்களோட பணம் அப்படின்னு பெரியவா அந்த தனிக்கரையும் கௌரவிச்சு அந்த வைத்தா மாமி கொண்டு வந்த புளி மாதுளை இது இந்திரனுடைய செல்வம் மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸ், நீ கொண்டு வந்தது குபேரன் செல்வம் மாதிரி அப்படின்னு அவளுக்கு புரிய வச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமும் பட்டு அதே நேரத்தில் ரொம்ப பணிவாக பெரியவாட அனுகிரகத்தில் வாங்கிட்டு போனா அப்படின்னு இது ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அவர் சுவாமிநாத ஆத்ரேயா. இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப குளிர்ந்துடுது மனசு. அந்த மாதிரி ஜெகத்தாபே ஜோத்ஸ்னாம் அப்படின்னு மகாபெரிவாளுடைய அனுபவங்கள் அவரோட பழகினவாள்லாம் சொல்லுறது கேட்கும்போது இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கை இதோட தவிப்புக்கு அது அவ்வளோ குளிர்ச்சியாக நிலவு போல இருக்கு இந்த பெரியவாளுடைய சரித்திரம். அதே மாதிரி தான் சுவாமிகளுடைய விஷயங்கள் கேட்டாலும் எனக்கு ரொம்ப பேராந்தமாயிடுது. சுவாமிகளோட ரொம்ப வருஷங்கள் பழகி அவாத்திலேயே நாராயண ஏர்ண திருவள்ளிக்கையில் இருக்கார், அவாத்திலேயே சுவாமிகள் பல வருஷங்கள் மாடியில் ஒரு கூரை வேஞ்சு ஆசிரமம் மாதிரி பண்ணி அங்கே சுவாமிகளை வச்சுட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு கணபதி உன்னை பார்க்கணுவான்னார், நான் போயிருந்தேன், பழைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு வாட்டி கோழைக்கால் சுவாமிகள் அப்போ இன்னும் சன்னியாசம் வாங்கிக்கல, அதுக்கு முன்னாடி பெரிவா சந்நிதியில் உங்கள் பாகவதர் ராமாயணம் படிப்பாரா ராமநவமி அன்னைக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டிருக்கா, எவ்வளோ கொடுக்கணும் கேளுங்கோ அப்படின்னு கேட்டிருக்கா. நாராயணய்யர் நான் கேட்டுன்னு வரேன், எவ்வளோ கொடுக்கணுங்கிற பேச்சே அவருக்கு ரசிக்காது, நான் கேட்குறேன்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்டு சுவாமிகள் ஆஹான்னு சொல்லி அந்த மாதிரி மகாபெரிவா சந்நிதியில் ஒரு ராமாயண நவாகம் படித்து பூர்த்தி பண்ணியிருக்கா. காஞ்சிபுரம்னாலே ஒரு லாட்ஜில் தங்கிட்டு மடத்தில் போய் படிச்சுட்டு திரும்பியும் லாட்ஜுக்கு வந்துடுவார். அந்த லாட்ஜில் இருக்கிற அந்த படுக்கையெல்லாம் எடுக்க சொல்லிடுவார், சுவாமிகள் ஒரு கோரப்பாயை போட்டு படுத்துவார், ஆச்சாரமாக அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருப்பார். மடத்தில் இருக்கிறவாளுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, மடத்துலேயே எல்லாம் எவ்வளோ தான் சாப்பிட்றான்னு நினைக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஆச்சாரமும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுவார். சுவாமிகள் ராமாயண நவாகத்துக்கு 7:30 மடத்துக்கு போவாராம், இந்த நாராயணையர் 4 எழுந்து குளித்து தானே சமைச்சு கட்டிண்டு 7 அங்கே போய் அந்த ராமாயண நவாகத்துக்கு போய் சேர்ந்து வரான். பெரியவா சுவாமிகள் நான் இங்கே கிளம்பி வரதுக்கு 7:30 நீங்கள் 7 வந்துட்டாலே அப்படின்னு சந்தோஷப்படுவாராம். அப்படி 9 அந்த நவாகம் நடந்து ராம நவமி அன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டு ராம ஜனன கட்டம் படிக்கணும், ராமநவமி அன்னைக்கு படிப்பேன் அது படிக்கணும் அப்படின்னு சுவாமிகள் காத்துட்டுருக்கார். பெரியவாட்ட போய் ராகு காலத்துக்கு அப்புறம் படிக்க சொல்லாமா அப்படின்னு கேட்டபோது பெரியவா வந்து உதயத்துலேருந்தான் ராகு காலம் பார்க்கணும், இன்னும் நேரம் இருக்குது, அவர் எப்பயே படிக்க சொல்லு, பாலபெரிவாளையும் கூப்பிடு அப்படின்னு பெரியவாளும் வந்து உட்காந்துட்டு பாலபெரிவாளும் உட்காந்துட்டு சுவாமிகள் ராம ஜனன கட்டம் படித்தாலாம் கேட்டுட்டு பெரியவா மேனேஜர்கிட்ட போய் ஒரு சவரன் வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு நாராயணன்கிட்ட சொல்லி மடத்துலேருந்து ஒரு சவரன் அதை பழத்தில் வச்சு பழத்துக்குள்ளே சுருகி பெரியவாளே சுவாமிகளுக்கு கொடுத்தாராம். இந்த மாதிரி ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் சொன்னார் நாராயணியர், நாராயணியர் பிக் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கார், அங்கே எதிரிலேயே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அந்த பிக் ஸ்ட்ரீட் பிள்ளையார் கோவில் வரப்பிரசாதி சுவாமிகள் நிறைய அங்கே போய் நிறைய பாராயணங்கள் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் நாராயணியர் ஆற்றுலேருந்து பூஜை பண்ணுவா அபிஷேகம் பண்ணுவா சுவாமிகள் அதுக்கு போயிடுவார். வேல்முருகேந்திரன்னு ஒரு டாக்டர், அவரும் அந்த பத்மஸ்ரீ அவார்டு கூட அவர் கிடச்சிது, அவர் அந்த பிள்ளையாரை தினமும் 108 சுற்று சுற்றுவார். அந்த பிள்ளையாருக்கு லட்சார்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நாராயணியர் சொன்னாராம். ஆஹா நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் தன்னோட பிள்ளைகள் ராகவன் நாராயணன் ரெண்டு பேரையும் வந்து சாஸ்திரநாமம் படிக்க சொல்லி அந்த வெங்கடேச குருக்கள்னு அந்த குருக்களும் படித்து சுவாமிகளும் அப்பப்போ போய் கலந்து போகிறான். பயறு சுண்டல் நைவேத்தியம் ரொம்ப விசேஷம்னு பயறு சுண்டல் பண்ண சொல்லி தினம் சஹஸ்ரநாமம் பண்ணி நூறு நாள் பண்ணி லக்ஷார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணியிருக்கா. இந்த நூறு நாளில் எவ்வளோ பேர் இன்வால்வ்டு, யாருக்கும் எந்த தீட்டும் வராமல் எந்த தடையும் இல்லாமல் இந்த காரியம் அமோகமாக நடந்தது அப்படின்னு நாராயணர் சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தார். இந்த மாதிரி கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமியுடைய மகிமையை கேட்கும்போது அந்த மாதிரி மகான்களை நினைக்கிறது தான் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கிறது. அதுலேயே நம்ம லயிச்சிருக்கணும். அக்ருத்தக்க வச்ச பஞ்சரபுட்டே சுகஸ்திரீம், வேதமாகிய கூண்டில் இருக்கிற பெண் கிளி அப்படிங்கிறார். ஒரு வாட்டி மகாபிரிவா எஸ்ஆர் கே சாஸ்திரிகள்ங்கிறவற்ற வேதத்தில் எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறா. நல்லா படித்தவர் தான், அப்போ டக்கு ஞாபகம் இல்லையா பெரிவாளே சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சொன்னபோது பெரிவா துர்காம் தேவீகும் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்லியிருக்கா. அம்பாள்கிட்ட தான் சரணாதி பண்ணணும் சொல்லியிருக்கு அப்படின்னு. வேதம் எவ்வளோ பெருசு, அதில் அம்பாள்கிட்ட சரணாகதி பண்ணுங்கிறது இருக்குது அப்படிங்கிறது ஒரு கூண்டில் கிளி மாதிரி வேதத்தில் அம்பாள் இருக்காங்கிறது மகாபிரிவா எடுத்து காமிச்சா தான் நமக்கு தெரியுது. அப்பேற்பட்ட அம்பாவுடைய சரணத்தில், மகாபிரிவாவோட சரணத்தில், கோவிந்த தாமோதர சுவாமியுடைய சரணத்தில் நம்ம லயிச்சிருப்போம். பவாம் போதௌ நௌகாம் ஜடிம விபினே பாவக சிகாம் அமர்த்தியேந்திராதீனாம் அதிமுகுட்டமுத்தம் சகலிகாம் ஜகத்தாபே ஜோத்ஸ்நாம் அகிருத்தகவச்சப்பஞ்சரபுட்டே சுகஸ்திரீம் காமாக்ஷியாக மனசி கலையே பாதயுகலீம் நமஃ பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.